الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ரெண்டு மாதங்களாக வபல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடு என்று துஆ செய்து செய்து முதல் பத்தையும் கடந்து இரண்டாவது பத்தையும் கடந்து கடைசி பத்தில் நுழைந்திருக்கிறோம். ரமதானுடைய கடைசி பத்து என்பது அது இஃத்திகாஃபுடைய பத்து. எல்லா காலங்களிலேயும் இஃத்திகாஃப் இருப்பது சுன்னத்தாகும். ஆனால் ரமதானுடைய கடைசி பத்தில் இஃத்திகாஃப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய கடைசி பத்தில் இஃத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும் போது இஃத்திகாஃபுடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மக்காவில் முஸ்லிம்களுக்கு பூரணமான சுதந்திரம் இருக்கவில்லை. மதீனாவுக்கு எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதற்கு பின்னால் 11 ஆண்டுகள் கடைசி பத்தினுடைய இஃத்திகாஃபை விடவில்லை. ஹிஜ்ரி 11 ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முந்தைய வருடம் 2 பத்துகள் இஃத்திகாஃப் இருந்தார்கள். இஃத்திகாஃப் இருப்பதனுடைய விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? வீட்டில் இருந்தால் அமளி மாதம் செய்தால் நன்மை கிடைக்கும், தொழுந்தால் நன்மை கிடைக்கும், குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்கும். ஆனால் மஸ்ஜிதில் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் உறங்கியிருந்தாலும் நன்மை கிடைக்கும். வெறுமனே உறங்கியிருந்தாலும் நன்மை கிடைக்கும். ஏன் கடைசி பத்தில் இஃத்திகாஃப் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது? புனிதமான ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கி வைத்தோம். மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் கிபி 610 ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் போது முழு குர்ஆனும் முதலாவது வானத்தினுடைய பைத்துல் உஸ்தாவுக்கு அருளப்பட்டது. ஒரு சில வசனங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட வாழ்க்கையில் குர்ஆன் கட்டம் கட்டமாக நிலைமைக்கு ஏற்ப அருளப்பட்டு கிபி 632 ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும் போது அல்யோம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதைது லகும் அல் இஸ்லாம் தீனா என்ற ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனை பூர்த்தி செய்தான். இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ரில் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு முழு குர்ஆனையும் இறக்கி வைத்ததை சொல்கிறான். وما ادراك ما ليله القدر ليله القدر என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா وما ادراك என்ற வார்த்தையை பாவிக்கிறான் என்றால் மிக முக்கியமான ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல போகிறான் என்று அர்த்தம். என்ன தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஆயிரம் மாதங்களை விடவும் அந்த இரவு சிறப்புக்குரியது. ஆயிரம் மாதங்களுக்கு சரிசமமானது அல்ல, ஆயிரம் மாதங்களை விடவும் சிறப்புக்குரியது. ஒரு மனிதன் 83 வருடங்கள் சாப்பிடாமல், குடிக்காமல், வேறு தேவைகள் செய்யாமல் அமல் இபாதத்திலேயே காலத்தை கழித்தான். அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை இந்த ஒரு இரவை ஹயாத்தாக்கும் போது கிடைக்கும். 23 வருடங்கள் அமல் செய்வதும் சமம், லைலத்துல் கத்ருடைய இரவு அமல் செய்வதும் சமம். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுடைய ஆயுள்கள் மிக மிக அதிகம், ஆனால் அவர்களுடைய அமல் இபாதத்துகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிகவும் குறைவு. எங்களுடைய ஆயுள் காலம் மிகவுமே குறைந்தது, ஆனால் எங்களுடைய அமல் இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் மிக 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 அதிகம். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் 700 வருடங்கள் வாழ்வதும் சமம், நாங்கள் 70 வருடங்கள் வாழ்ந்த அமல் இபாதத்துகள் செய்வதும் சமம். ஆயிரம் மாதங்களை விடவும் இந்த இரவு சிறப்புக்குரியது. அதோடு அல்லாஹ் தஆலா நிறுத்திக் கொள்ளவில்லை. தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூ, அந்த இரவில் மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வருகை தருகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுத்தமான படைப்பு, பாவமே செய்யாதவர்கள், பாவத்தையே நினைத்து கூட பார்க்காதவர்கள் பூமிக்கு அந்த இரவில் வருகை தருகிறார்கள். எங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், எங்களோடு சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுவார்கள், எங்களோடு சேர்ந்து குர்ஆன் ஓதுவார்கள், எங்களோடு சேர்ந்து பயான்களில் அமர்வார்கள். அக்ஸரும் மின் அததில் ஹஸா, உலகத்தில் எத்தனை கொடிக்கற்கள் இருக்கிறதோ அதை விடவும் அதிகமான மலக்குமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் பூமியில் நிரம்பி வடிவார்கள். லைலத்துல் கத்ரை மலக்குமார்கள் ஆசை கொள்வார்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவு வரும், நாங்களும் மன்னர்களோடு சேர்ந்து அமளிபாதங்கள் செய்யலாமே, மலக்குமார்களே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யார் வருகிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வருகை தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அனைத்து ரசூல்மார்களையும் சந்தித்தவர்கள், அனைத்து நபிமார்களையும் சந்தித்தவர்கள், ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன், அனைத்து வேதங்களையும் அல்லாஹ்விடம் இருந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள். அப்படியாப்பட்ட புனிதமான ஒரு படைப்பு அந்த இரவில் இந்த பூமிக்கு வருகிறது. சொன்னார்கள் 23 வரலாம், 25 வரலாம், 27 வரலாம், 29 வரலாம், 30 கூட வரலாம். ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி பத்தில் அந்த புனிதமான இரவை தேடிக் கொள்ளுங்கள். ஃபி தாசியாதின் தபகி, ஃபி சாபியாதின் தபகி, 21, 23, 25 இந்த இருவர்களை தேடிக் கொள்ளுங்கள். அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 21, 23, 25, 27, 29 கடைசி இரவு 30வது இரவில் கூட வரலாம். லைலத்துல் கத்ர் என்பது இந்த 6 இரவுகளிலேயும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 21 வந்தால் அடுத்த வருடம் 30 வரலாம், அதுக்கு அடுத்த வருடம் 27 வரலாம். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அப்போ சஈது அல்-குதுரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பத்தில் இஃதிகாப் இருந்தார்கள், நாமும் இஃதிகாப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பத்தும் இஃதிகாப் இருந்தார்கள், நாமும் இஃதிகாப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் அன்று காலை ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானின் போது சொன்னார்கள், மன் கான அஸ்தக மஈ ஃபல்யர்ஜி, என்னோட இஃதிகாப் இருந்தவர்கள் திரும்பி சென்று விடுங்கள், நான் லைலத்துல் கத்ரை கண்டு விட்டேன், லைலத்துல் கத்ர் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த இரவில் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதாக நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஸஈத் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21ஆம் ராவ் தொழுகையை நடாத்தி கொண்டிருந்தார்கள். மலையுடைய எந்த ஒரு அடையாளமும் விளங்கவில்லை. திடீரென்று மலை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் மஸ்ஜிதுடைய கூரை ஓலையால் செய்யப்பட்டிருந்தது, தரையும் மண்ணினால் இருந்தது. தண்ணீருடைய ஒரு சில டொட்கள் கீழே விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன், அது 21ஆம் இரவாக இருந்தது என்று அபூ ஸஈத் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வஹாதா அஸஹுர் ரிவாயாத், லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட அனைத்து ஹதீஸ்களிலேயும் இதுதான் மிகவும் ஸஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 21ஆம் அன்று லைலத்துல் கத்ர் வந்திருக்கிறது. முஸ்லிம் அஹ்மதுடைய ஹதீஸ், ஜிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் ஒரு தாபிஈ, அவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் கேட்டார்கள், உபை இப்னு கஅப் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் முழு வருடமும் நின்று வணங்குவாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்குமாமே, இது உண்மையா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இப்னு மஸ்ஊத், அல்லாஹு தஆலா இப்னு மஸ்ஊதுக்கு ரஹ்மத் செய்வானாக, இப்னு மஸ்ஊதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, லைலத்துல் கத்ர் என்பது ரமதானில் கடைசி பட்டில் ஒற்றை படையான இரவுகள் இருக்கிறது, அதுவும் 27ஆம் இரவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு சத்தியம் செய்தார்கள். பிற ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், நீங்கள் எதை வைத்து இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த சில அடையாளங்களை வைத்து நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் போது 21, 27 இந்த இரவுகளில் லைலத்துல் கத்ரை மிக 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 ஆதரவு வைக்கலாம். அடுத்த 4 இரவுகளில் 23, 25, 29, 30 இந்த இரவுகளில் லைலத்துல் கத்ர் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த புனிதமான இரவை நாம் யாருமே மிஸ் பண்ணிவிடக் கூடாது. அது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். கடைசி பத்தில் இஃதிகாப் இருங்கள், கடைசி பத்தை இஃதிகாப்புக்காக ஒதுக்குங்கள். சரியாக நாம் பார்த்தால் முழு ரமபானையும் அமல் இபாதத்திற்காக வேண்டி ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தானுடைய சில ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவர்கள். அவர்கள் ரமதானில் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டார்கள். ரமதானுக்கு தேவையான பணங்களை முன்னால் உள்ள காலங்களிலேயே சேகரித்து வைப்பார்கள். ரமதான் வந்துவிட்டால் அமல் இபாதத்திலேயே காலத்தை கழிப்பார்கள். சில சலபு சாலிஹீன்கள் 6 மாதங்களாக துவா செய்வார்கள், யா அல்லாஹ், ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு, அதற்கு முன்னால் எங்களுக்கு மௌத்தை தந்துவிடாதே. ரமதான் வந்துவிட்டால் அமல் இபாதத்திலேயே காலத்தை கழிப்பார்கள். ரமதானுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் துவா செய்வார்கள், யா அல்லாஹ், ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்தை கபூல் செய்து கொள். நாம் முழு ரமதானையும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்க வேண்டும். தவறு செய்து விட்டோம், ஆக குறைந்தது இந்த 10 நாட்களையாவது தியாகம் செய்வோம். அதுவும் முடியவில்லை என்றால் லைலத்துல் கத்ர் என்று ஆதரவு வைக்கப்படக்கூடிய அந்த ஆறு இரவுகளையாவது ஹயாத்தாக்குவோம். ஆக குறைந்தது லைலத்துல் கத்ருடைய இரவில் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்க வேண்டும் எங்களுடைய தௌபா. ஒவ்வொரு மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் மலக்குமார்கள் அல்ல, ரசூல்மார்கள் நபிமார்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள். எங்களால் தவறுகள் நிகழலாம், பாவங்கள் நிகழலாம். தவறு செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவர்கள் தோபா செய்யக்கூடியவர்கள், தோபா செய்யக்கூடியவர்கள், தோபா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களை பார்த்து சொல்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தஃபிரூனா, அல்லாஹின் பக்கம் தோபா செய்து மீளக்கூடாதா, அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்கக்கூடாதா? அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله الله ودي رحمتை விட்டு நிராசியாகி விடாதீர்கள். ان الله يغفر الذنوب جميعا الله تعالى அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். الله تعالى விட்டு 99 பெயர்கள் இருக்கிறது, அதில் 98 பெயர்கள் الله ودي رحمتையும் அவருடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் குறிக்கிறது. ஒரே ஒரு பெயர் அல் முன்தகிம், தண்டிக்க கூடியவன். அந்த பெயருக்கு பின்னால் அல் அஃபூர் ரஹூ, மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன். கனிமான சகோதரர்களே, தௌபாவுக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு நிபந்தனையையும் போடவில்லை, எந்த ஒரு நிபந்தனையையும் போடவில்லை. நீ இத்தனை வருடங்கள் பாவம் செய்தாய், அதனால் உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, அல்லது நீ இத்தனை பாவங்களை செய்துவிட்டாய், அதனால் உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, அல்லது நீ இத்தனை முறைகள் தௌபா செய்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்திருக்கிறாய், அதனால் உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, அல்லாஹு தஆலா ஒரு நாளும் சொல்ல மாட்டான். எத்தனை வருடங்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். எவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹு தஆலா அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். தௌபலகத் துனூபுக அனானஸ் ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தை வரையெட்டினாலும், வானத்தை இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவே இல்லை, வானம் வரைக்கும் பாவங்கள் செய்தாலும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன், கணக்கெடுக்கவே மாட்டேன். எத்தனை முறைகள் தௌபா செய்துவிட்டு அந்த தௌபாவை முடித்திருந்தாலும் அல்லாஹ் தன்னை ஏற்றுக்கொண்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 70 முறைகள் தௌபாவை முறித்தாலும் 70 முறைகளும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொண்டே இருப்பான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்காக வேண்டி பாவம் செய்வது அல்ல, அல்லாஹு தஆலா மன்னிப்பான் தானே என்று பாவம் செய்வது அல்ல, அல்லாஹு தஆலா மன்னிப்பான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை பூரா அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் வாழ்க்கையை கழித்தவரும், வாழ்க்கை பூராக அல்லாஹுக்கு மாறு செய்துவிட்டு கடைசி நேரத்தில் தௌபா செய்யக்கூடியவரும் ஒரு நாளும் சரிசமமாக முடியாது. இரவு முழுக்க சுஜூதில் கழிக்கக்கூடியவரும், இரவு முழுக்க ஜினாவில் ஈடுபட்டு விட்டு தௌபா செய்யக்கூடியவனும் ஒரு நாளும் சரிசமமாக முடியாது. மதுபானம் விற்கக்கூடியவனும், மரக்கறி விற்கக்கூடியவனும் ஒரு நாளும் சரிசமமாக முடியாது. அப்படி அவர்கள் சரிசமமாகுவார்கள் என்றால் நபிமார்களுடைய வரலாறை தூக்கி எறியுங்கள், சஹாபாக்கள் சாலிஹான மக்களுடைய வரலாறை தூக்கி எறியுங்கள், ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். கனிமான சகோதரர்களே, முதலாவது தௌபா என்றால் என்ன என்று நாம் விளங்க வேண்டும். தௌபா என்றால் என்ன? மூன்று நிபந்தனைகள். செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்த வேண்டும், இதற்கு பின்னால் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும், அந்த பாவத்தோடு இந்நேரத்தில் தொடர்பு இருந்தால் அதிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகள் இருந்தால்தான் தௌபாவுடைய பெயரே உபயோகம் செய்யப்படும். இதில் ஒன்று கூட எடுக்கப்பட்டு விட்டால் தௌபாவுடைய பெயர் எடுப்பட்டு போய் இஸ்திக்ஃபாருடைய பெயர் உபயோகம் செய்யப்படும். சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா இஸ்திக்ஃபாரின் மூலமாக மன்னிப்பார். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தௌபா அவசியம். அந்த மூன்று நிபந்தனைகளும் அவசியம். இமாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதால் அது தௌபாவாக ஆக மாட்டாது. இந்த மூன்று நிபந்தனைகளும் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மாலம் ஜுஹர் சொன்னக்குலிக்கு வரும் வரை ஒரு அவகாசத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுவரை அவகாசம் தொண்டக்குழிக்கு ரோஷ் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபிரௌன் அந்த நேரத்தில் தான் தௌபா செய்தான். அல்லாஹு தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அதற்கு சான்றாகத்தான் அவனுடைய உடம்பு இன்று வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டக்குழிக்கு ரோஷ் வந்துவிட்டால் கொஞ்சம் அவகாசம் தந்தால் அமளி வாழ்க்கை செய்துவிட்டு வருவேனே என்று கெஞ்சினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறுமனே பேசக்கூடிய ஒருவருடைய பேச்சை தவிர வேறொன்றுமே கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மௌத்துக்கு முன்னாலே தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எப்படி அவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறாரோ அதே அவர்கள் விளங்கிக் கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்தால் தப்பித்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் நிரந்தர நரகமோ. அதே போன்ற அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மௌத்துக்கு முன்னால் தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். எத்தனையோ பெரும் பெரும் பாவைகள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு மிக சிறந்த அடியார்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை படிக்கும் போது கேட்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை எங்களால் உணர்ந்து கொள்ளலாம். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தௌபாவுடைய வரலாறை சொல்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவர் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார். பஸ்ராவுடைய தெருக்களில் ஏழைகளுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பார்வை ஒரு பேரழகியின் மீது பட்டுவிட்டது. அந்த பெண்ணை இவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பெண் கேட்டால், உங்களுக்கு வெட்கம் இல்லையா? ஏன் என்னை இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? நான் திருமணமான பெண். ஆனால் இந்த மனிதர் பார்த்து கொண்டே இருந்தார். சொன்னார், உன்னுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பெண் சொன்னால், அப்படியா, இதோ வருகிறேன் என்று வீட்டுக்குள்ளால் சென்றாள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணுடைய காதிமா ஒரு பேட்டோடு வருகிறார். பேட்டுக்கு மேலால் ஒரு புடவை போடப்பட்டிருக்கிறது. அதை உயர்த்தினார்கள், ரெண்டு கண்கள் இருக்கிறது. அதோடு ஒரு காகிதம் எழுதப்பட்டிருந்தது, அதை எடுத்து வாசித்தார்கள். என்னுடைய ரெண்டு கண்கள் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதிப்பாக இருக்கும் என்றால் அந்த கண்கள் எனக்கு தேவையே இல்லை. ஹஸனல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அழுந்து கொண்டே வீடு திரும்பினார்கள். இரவு முழுக்க தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினார்கள். அழுந்து கொண்டே இரவை கழித்தார்கள். சுபஹ் தொழுந்து விட்டு நினைத்தார்கள், என்னுடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்த அந்த பெண், என்னுடைய தௌபாவுக்காக தன்னுடைய இரண்டு கண்களையும் தியாகம் செய்த அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்போமே, அந்த பெண்ணை சந்திப்போமே என்று ஹஸ்ரல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாஸா வருகிறது. ஹஸ்ரல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சிறந்த ஒரு தௌபாவை செய்தார். இன்று வரை அவருடைய பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஹஸ்ரல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், நரகத்தில் இருந்து கடைசியாக ஒரு மனிதர் சுவர்க்கத்துக்கு செல்வார். அவர் செல்லும் போது யா ஹன்னான் யா மன்னான் என்று சொல்லிக்கொண்டு போவாரே, அந்த மனிதர் யாராக இருக்கக்கூடும்? ஹஸ்ரல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், காஷ் வோ மே ஹோதா, காஷ் வோ மே ஹோதா, நான் அந்த மனிதராக இருக்கக்கூடாதா? கேள்வி கேட்ட மனிதர் கேட்டார், என்ன இது, நீங்கள் பெரும் ஒரு ஆலிம், பெரும் ஒரு சூஃபி மகான், நீங்கள் எப்படி சொல்கிறீரே? ஹஸ்ரல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவு ஈமான் இருந்ததால் தான் சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டான். அந்த அளவு ஈமானோடாவது நான் வஃபாத்தாகுவேனோ தெரியாது. அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் ஒருவனை பயப்பட்டார்கள், நாம் ஒவ்வொருவரையும் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அல்லாஹுவை மட்டும் பயப்பட்டார்கள், நாம் அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்துக்குமே பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கனியமான சகோதரர்களே, திருமிதி ஷரீஃபில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. பனு இஸ்ரவேல்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் கிஃபில். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன்னி பெண்ணோடு விபச்சாரம் செய்வார். ஒரு நாள் ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தார். 60,000 தீனார் கொடுத்து பல லட்சங்கள் பெறும். அந்த பெண் வீட்டுக்குள்ளால் வந்ததும் அழ ஆரம்பித்து விட்டாள். அழுந்து கொண்டே இருக்கிறாள். கேட்டார்கள், என்ன, நான் உன்னை வற்புறுத்தி கூட்டி வரவில்லையே, ஏன் நீ அழுகிறாய்? அந்த பெண் சொன்னால், நான் நடத்தை கெட்டவள் அல்ல, நான் கண்ணியமானவள். என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய வயிற்று பசிதான். சுபஹானல்லாஹ். செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு செலவழிக்கவில்லை என்றால் ஏழைகளுடைய நிலைமைகள் இப்படிதான். ஏழைகள் உங்களிடம் கேட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏழைகளை தேடி செல்லுங்கள். ஜகாத் என்றாலே 8 கூட்டத்தை தேடுவது, 8 கூட்டத்தை தேடி கொடுப்பதுதான் ஜகாத். ஏழைகளை தேடி செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபா கூட வீணாகாது. உண்டேலில் போடக்கூடிய காசை போன்று போடக்கூடிய பணம் அப்படியோ திரும்ப வரும். மாற்றமாக சதகாவின் மூலமாக சொத்து செல்வங்கள் பெருகும். சதகாவின் மூலமாக அல்லாஹ்வுத்தஆலா சொத்து செல்வங்களில் அபிவிருத்தியை செய்கிறான். ஈமான் உள்ள ஒரு மனிதன் இதை பூர்த்தியாக நம்புவான். நான் சதகா கொடுத்தால் இது பன்மடங்காக எனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நம்புவான். சகராத்துடைய நேரத்தில் தள்ளாடக்கூடிய ஒரு மனிதன், நான் மறுபடியும் உலகத்திற்கு வந்தேன், ஒரு அமலை செய்துவிட்டு வபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்றால் அது இந்த சதகாவுடைய அமல் மட்டும்தான். கொஞ்சம் அவகாசம் தந்தால் மக்களில் சேர்ந்து விட்டு வருவேன் என்று கெஞ்சுவார். பல வருடங்கள் கேட்க மாட்டார், பல மாதங்கள் கேட்க மாட்டார், பல கிழமைகள் நாட்கள் கேட்க மாட்டார், கொஞ்ச நேரம் தான் கேட்பார். சதகா கொடுத்துவிட்டு வருகிறேன். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு யாரும் கஞ்சத்தனப்படாதீர்கள். எத்தனை ஏழைகள் ரமதான் வரும்போது சந்தோஷப்பட்டார்களோ தெரியாது. ரமதான் வருகிறது, எங்களுக்கு நிறைய காசுகள் சாமான்கள் கிடைக்கும், இதை வைத்து பல மாதங்களை கழிக்கலாம். ஏழைகளை தேடி செலவழியுங்கள். ஒரு நாளும் அது வீணாக மாட்டாது. 22 நோன்புகள் முடிய போகிறது. இதுவரை எத்தனை இஃப்தார்களை நாம் கொடுத்திருக்கிறோம்? இஃப்தாரினால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், ஒரு நோம்பாளியை யார் நோன்பு திறக்க வைப்பாரோ, கான லஹு மக்ஃபிரதன் லிதுனூபிஹி, அவருடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டுவிடும், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார். நோம்பாளிக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இஃப்தார் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே. சொன்னார்கள், ஒரு பால் மீனர் கொடுத்து, ஒரு ஈத்தப்பழம் கொடுத்து, ஒரு தண்ணீர் மீனர் கொடுத்து நோம்பு திறக்க வைத்தாலும் இந்த மூன்றுமே கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவார், நோன்பாளிக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். யார் இஃப்தாருடைய நேரத்தில் வயிறு நிரம்ப கொடுப்பாரோ, இஸ்லாம் செய்யாமல் வயிறு நிரம்ப கொடுப்பாரோ, நாளை கியாமத்துடைய நாளையில் பெரியோர்களே, அந்த பெண் சொல்கிறார், நான் இந்த இடத்துக்கு வந்தது என்னுடைய வயிற்று பசி தான் காரணம். கிஃபிலுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் சொன்னார், நான் தந்த பணத்தை நீ சதக்காவாக வைத்துக்கொள், நீ சென்று விடு. கிஃபில் நினைத்தார், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், தோபா செய்தால் என்ன? உண்மையிலேயே அவர் தோபா செய்தார். அவருக்கு தெரியாது இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்று. அதே இரவில் அவர் வஃபாத்தானார். அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனிதர் என்றால், அவர் வஃபாத்தாகினால் யாருமே அவரை குளிப்பாட்ட மாட்டார்கள், கஃபன் செய்ய மாட்டார்கள், தொழுவிக்க மாட்டார்கள். பெரும் ஒரு பாவி. அல்லாஹ்வுத்தஆலா ஏற்பாடு செய்கிறான், அவருடைய வீட்டுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுத்தஆலா மனிதனையே மாற்றி அமைக்கிறது. பாகிஸ்தான் ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணியுடைய பிசினஸ் கேவலமான ஒரு பிசினஸ், லடுக்கியா சப்ளை கருத்து. தமிழால சொல்வதற்கே வெக்கமாக இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுடைய மகனுக்கும் மசூதி இமாமுக்கும் ஒரு உறவு இருந்தது. இரண்டு பேர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். மசூதி இமாம் பயானுடைய ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். மகன் வீட்டில் பயானை போட்டு இருக்கிறார். தாய் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே பயானுடைய சத்தங்கள் காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பயானில் மௌலன் அவர்கள் சொல்கிறார்கள், யார் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மன்னிப்பார். இந்த பெண் கிட்ட வந்து பயானை கேட்டால், மகளிடம் கேட்டால், இந்த கெஸ்ட் எங்கிருந்து கிடைத்தது? ஹதரத்திலிருந்து கிடைத்தது. மஸ்ஜிதுக்கு ஹதரத்தை சந்திக்க போன தராவீஹுடைய நேரம், மக்கள் அனைவர்களும் தொழுந்து விட்டு வீடு திரும்பினார்கள். மஸ்ஜிதுடைய இமாமோடு பேசுகிறார்கள். இந்த பெண் கேட்கிறாள், எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்படுமாமே, இது உண்மையா? இமாம் சொன்னார், ஆ உண்மைதான், அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பெண் சொன்னால், நான் உங்களை சாட்சியாக வைக்கிறேன், இப்பொழுது எல்லா பாவங்களிலிருந்து தௌபா செய்து விட்டேன். அந்த பெண் அடுத்த நாள் இருந்து தராவீஹ் தொழுகைக்கு வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுது விட்டு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னுடைய ரூஹை கைப்பற்றிவிடு, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னுடைய ரூஹை கைப்பற்றிவிடு. ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் துஆ செய்கிறார்கள். 29ஆம் இரவு அல்லாஹ் சூதில் வைத்த அந்த பெண்மணியுடைய ரூஹை கைப்பற்றினார். எவ்வளவு கேவலமான தொழில் செய்யக்கூடிய பெண் தௌபாவினால் மிக சிறந்த ஒரு மௌத்தை அடைந்து கொண்டார். கனியமான சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபில் எழுதுகிறார்கள், அவருடைய காலத்தில் மிகப்பெரும் ஒரு திருடன் இருந்தார். அவன் திருடியதால் கசையடிகள் கொடுக்கப்பட்டு உடம்பில் 1600 மாக்குகள், ஒரு கையும் வெட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் திருட்டு தொழிலை விடவில்லை. ஒரு நாள் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிசினஸுக்காக வேண்டிய ஆடைகளை வாங்க வைத்திருந்தார்கள். ஜுனைத் பக்தாதி வீட்டுக்கு வந்து விட்டான். சாமான்களை பேக் பண்ணினான், வெளியே கொண்டு போனான். அவனால் சரியான முறையில் தூக்கிக் கொள்ள முடியாது. ஏன்? ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கிறது. யாராவது உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காகவே வுது செய்வதற்கு வெளியே வருகிறார்கள். திருடன் இவருடைய சாமணத்தோடு இருக்கிறார். ஜுனைத் பக்தாதியை பார்த்து சொன்னான், கம்பீரமான குரலில், இங்கே வா, வந்து இதை கட்டினுடைய தலையில் வைக்கின்றார். ஜுனைத் பக்தாதி எதுவுமே சொல்லவில்லை, கட்டி தலையில் வைத்துவிட்டார். அவன் யோசித்தான், நான் சொன்னுடனே கேட்டுக்கொள்கிறானே, அப்படி என்றால் நான் ஏன் தூக்க வேண்டும்? இவனுடைய தலையில் வைப்போம் என்று அவனுடைய தலையில் வைத்துவிட்டான். ஜுனைத் பக்தாதி அந்த திருடனுடைய வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். திரும்ப வந்துவிட்டார்கள். திருடனுக்கு சந்தோஷம், நான் இந்த கொஞ்சம் திருடி விட்டேன், சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கினான். காலையில் எழுந்ததும் ஒரு பயம், அந்த ஹாதிம் என்னுடைய வீட்டை கண்டுவிட்டானே, அவன் போய் சொல்லிடுவானோ தெரியாது, நான் மாட்டிடுவேனே. அவர் யோசித்தார், நான் அந்த மனிதருடைய வீட்டுக்கு போய் பார்ப்போம், மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால், டென்ஷனாக இருந்தால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று அர்த்தம். அங்கு போய் பார்க்கிறான், மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் யாருடைய முகத்திலும் டென்ஷன் விளங்கவில்லை. ஒரு மனிதர் நிப்பாட்டி கேட்டார், இது யாருடைய வீடு? அவர் சொன்னார், இந்த ஷேக் ஜுனைத் பக்தாதியுடைய வீடு. அவரை சந்திக்க முடியுமா? ஆம், சந்திக்கலாம். அழைத்துக் கொண்டு போனார். ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கிறது, அதை மறைத்துக் கொண்டே உள்ளால் போனார். போய் பார்த்தால், நேற்று இரவு ஹாதிமாக நினைத்து யாரிடம் வேலை வாங்கினாரோ அவர் பெரும் ஒரு ஷேகமாக அமர்ந்து இருக்கிறார். ஜுனைத் பக்தாதியுடைய மஜ்லிஸில் அமர்ந்தார். காலங்கள் கடக்கிறது. எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதினார் என்றால், அவர் பூர்த்தியான தௌபா செய்தார். கால போக்கில் அந்த காலத்தினுடைய மிக பெரும் ஒரு இமாமாக மார்க்க மேதையாக மாறினார். ஆடையில் கசடுபட்டு விட்டால் அதை கழுவுவதற்கு எத்தனை வாளி தண்ணீர் வேண்டும்? 60-70 வருடங்களுடைய பாவங்கள் அந்த கரையை நீக்குவதற்கு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் போதுமானது. சொல்கிறார், தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லவில்லை, நான் உங்களை விரும்புகிறேன் என்று. மலக்குமார்களை பார்த்து சொல்லவில்லை, நான் உங்களை விரும்புகிறேன் என்று காலம் பூராக போதையில் இருந்தவன் சோபா செய்து மீளும் போதே அவனை நான் நேசிக்கிறேன் என்று தான் தளர்த்துகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களுடைய தோபாவுடைய மாதமாக இருக்க வேண்டும். பொறுத்தியான தோபா செய்வோம். மூன்று நிபந்தனைகளை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். தோபாவை யாரும் பிற்படுத்த வேண்டாம். எங்களுடைய மௌத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள் நாம் அல்ல, எங்களுடைய முடிவை முடிவு செய்ய எங்களுடைய மௌத்தை முடிவு செய்யக்கூடியவர் அல்லாஹ்தான். அதனால் இப்பொழுதே தோபா செய்வோம், இன்றே தோபா செய்வோம். தோபாவை யாரும் பிற்படுத்த வேண்டாம். பரிபூர்ணமாக தோபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய நாடுகளை பாதுகாத்திரியாதா, எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்திரியாதா. ஆமீன். நாம் இது வாசல் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.